நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்றியின் பழியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. உள்ளத்தை தருவது திருப்பழியா, உடைந்ததென்றாளது பெரும்பழியா, உள்ளத்தை தருவது திருப்பழியா, உடைந்ததென்றாளது பெரும்பழியா, கூடைகள் பெறுவது தகும் வழியா, கூடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, ஆண்டுடைய கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்க இந்த நாளில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வரத்திற்காக நன்றி சொல்லி பொங்கி விளையும் இறைவனுடைய அருளை இது இந்த திருப்பலி வாயிலாக நாம் இறைஞ்சி கேட்போம். என்னோடு இணைந்திருக்கிற பொழுது மிகுந்த பலன் தருவீர்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அவரோடு இணைந்திருந்து சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு அந்த சாட்சியம்தான் தந்தையாம் கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் இறைவார்த்தையின் வாயிலாக நம்மோடு பேச காத்திருக்கிறார். அத்தோடு இணைந்து இந்த நாளில் தாய் திருச்சபையானது முதலாம் ஜான் என்கிற புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. அவர் ஆண்டவருக்காக எப்படி இரத்தம் சிந்தி இறுதி வரை அவருடன் கொண்டிருந்த நம்பிக்கை நிலைத்திருந்து ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியில் ஆழமாய் பிடிப்பு கொண்டு நம்பிக்கைக்கு சாட்சியாக இருந்தாரோ, அதே போல நாமும் சாட்சிய வாழ்வு வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு நாம் முனைகிற பொழுது, துணிந்து முன்வருகிற பொழுது அவர் நம்மை காக்கின்ற தெய்வமாக இருப்பார், அவர் ஒருபோது நம்மை விட்டு பிரியாத தெய்வமாக இருப்பார் என்பதை உள்வாங்கியவர்களாக இறைவனே என்னை காக்கிறார் என்கிற பாடலோடு இந்த திருப்பலியை நாம் தொடர்வோம்.
இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை, நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை, நிறை வழி நோக்கி நடந்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன்.
பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை, பகலின் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை, நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார், உன் காலிடர விடுவதில்லை, உன்னதரென்று அயர்வதில்லை,
அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை, நிறை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன்.
எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்கு கைமாறு அளிப்பவரே, இந்த நாளை திருத்தந்தை ஜானின் மறை சாட்சியத்தால் புனிதமாக்கியுள்ளீரே. இந்த புனிதருடைய பெருபயன்களை போற்றி புகழும் நாங்கள் அவரது உறுதியான நம்பிக்கையை பின்பற்றுமாறு உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவிசாய்ப்பிராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1-6 வரை. அந்நாள்களில் யூதியாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களும் பவுல் பர்னபா ஆகியோருமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்த திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனந்திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இந்த சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட போது அகமகிழ்ந்தே. எருசலேமேதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன.
யாவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம்மான்மாவோடும் இருப்பாராக
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அது நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து சிந்திக்க இறைவன் அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார் என்னோடு இணைந்திருந்து என்னை மாட்சிப்படுத்துங்கள் இதுதான் இந்த நாளினுடைய மையச்சிந்தனையாக ஆவியின் வல்லமை எனக்கு உணர்த்தியதாக நான் உணர்கிறேன் என்னோடு இணைந்திருந்து மாட்சிப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு இறை மக்களே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது அப்படின்றத நாம் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டால்தான் இந்த மறையினுடைய மையத்தை நம்மால் சாரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இயேசுடைய அந்த இறுதி இரா உணவு அந்த நேரத்தில் ஆண்டவர் தன் உடலை இரத்தத்தை அவர்களுக்கு அடையாளப்படுத்தி சொன்ன பிறகு நடக்கிற நிகழ்வாக ஒலிவமலை நோக்கி போகிறார் அல்லவா அந்த பயணத்தின் போது அல்லது பயண நிறைவின் போது இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தையாகத்தான் யோவான செய்தியினுடைய 15வது அதிகாரத்தை விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதன் பின்னணியில் நாம் புரிந்து கொள்ளவும் முடியும். ஏன் அப்படின்னா, இந்த யோவான செய்தி 15வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிற இந்த திராட்சை செடி உவமை அல்லது திராட்சை கொடி உவமை, திராட்சை கிளை உவமை, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன், இந்த உவமையில் சற்று இறுக்கமான மனநிலையோடு, கண்டிப்பான ஒரு மனநிலையோடு இயேசு ஆண்டவர் இந்த புதுமையை சொல்வதாக நான் உணர்கிறேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு உவமை. இயேசு ஆண்டவர் எங்கு சென்றாலும் பெருவாரியான நேரங்களில் பழைய ஏற்பாட்டு மேற்கோள்களை சொல்வதை காட்டிலும், புதிய புதிய தத்துவங்களை, சித்தாந்தங்களை அவர்களுக்கு போதிப்பதை காட்டிலும், மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய எளிமையான காரியங்களில் இருக்கிற உண்மை தன்மையை அவர் உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். எளிமையான காரியங்களை தான் அவர்களுக்கு அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது நாம் என்ன பார்க்குறோம், தொலைந்து போன ஆட்டை தேடக்கூடிய ஒரு இடையன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ ரொம்ப கருணை நிறைந்த ஒரு உவமை அது, அப்படி நாம் சொல்ல முடியும். தொலைந்து போன மகனுக்காக காத்திருக்கிற உவமை, ரொம்ப இயல்பா அன்புக்காக இயங்குகிற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். காணாமற் போன அந்த நாணயத்தை தேடக்கூடிய உவமை, இது எல்லாத்திலையும் பார்க்கிற பொழுது அந்த பரிந்து பேசக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் கருணையை அன்பினுடைய அடையாளமாக அந்த உவமைகள்லாம் அமைந்திருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த உவமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நறுக்குன்னு ஆண்டவர் பேசுவது போல இருக்கும். என்னை விட்டு உங்களால் பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, முடியாதுன்ற வார்த்தையை நறுக்குன்னு ஆண்டவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அப்படின்னா காலம் நெருங்கி வந்து விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்ற வார்த்தையினுடைய அழுத்தமாக இந்த உவமையை, சற்று கடினமான ஒரு அழுத்தம் நிறைந்த உவமையாக நான் இதை பார்ப்பதாக நான் உணர்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திராட்சை செடி உவமை ரொம்ப யதார்த்தமான ஒரு உவமை. மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய, அவருடைய அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடிய, சடங்குகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு திராட்சை ரசம் இருந்தது. மருத்துவ குணம் இருக்குது, அது உணவு பொருளாகவும் பயன்படக்கூடியதை நம்ம அன்னைக்கு விவிலியத்தின் பின்னணியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு விவசாய பின்னணியில் அந்த ஓமையை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நானே திராட்சை செடி. அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார், இந்த திராட்சை கொடி என்னை நட்டு வளர்ப்பவர் ஆண்டவர் தான், இதை நட்டவர் ஆண்டவர் தான். நான் கொடி என்றால், நான் ஒரு கொடி செடி எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளுங்கள், நான் கொடி என்றால் இந்த கொடியோடு இணைந்திருக்கிற கிளைகள் நீங்கள், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலன் தருவீர்கள் அப்படின்னு தன் சீடர்களுக்கு சொல்வது போல நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். செடியாக இருந்த என் மீது கிளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்து கொண்டேன், என்னோடு இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் பலன் தருவீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சற்று அழுத்தத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்குமே நான் சொல்லுகிறேன், இணைந்திருக்கிற பொழுது பல நன்மைத்தனங்களை கண்டுகொள்ள முடியும். அந்த கனெக்டிவிட்டி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம்ல, கனெக்டட் வித், கனெக்ட் பண்ணியிருக்கோம் யாராவது ஒரு பொருளோடையோ அல்லது ஒரு நபரோடையோ, ஏதோ ஒரு இயக்கத்தோடைய அமைப்போடையோ இன்றைக்கி நாம் அறிந்தும் அறியாமலும் நம்ம கனெக்டடாக தான் இருக்கிறோம். பார்த்துக்கோங்களேன், இந்த கனெக்டிவிட்டியை தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். என்னோடு இருக்கிற பொழுது என்னுடைய சாரத்தை நீங்கள் பெற வேண்டும். சிறிது தொந்தரவுகள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், அதான் அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய பார்வைக்கு ஒரு எளித புரிதலுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சின்ன கொடி பார்த்துக்கோங்களேன், பச்சை நிறத்தில் இந்த கொடி, நான் அந்த கொடியை வந்து செடியிலேருந்து இன்றைக்கி நான் பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ, உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த கொடியை பார்க்குறீங்க அப்படின்னு, இந்த கொடி இப்போ உயிரோடு இருக்குதா இல்லையா அப்படின்னா, இந்த கொடி உயிரோடு இருக்குதா இல்லையானா அந்த செடியிலிருந்து பிஞ்சிருச்சு, ஆனால் சாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படியே நான் அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்துக்கு இன்றைக்கி நாளைக்கு வரக்கூட இந்த பச்சை இருக்கலாம், அது இல்லை கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் கொண்டே வைக்கிறேன், இல்லை குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்கிற பொழுது, பதப்படுத்துகிற பொழுது இந்த பச்சை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இது செத்துக்கிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியாத ஒரு இறப்பு அதற்குள் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி இந்த செடியை வந்து நான் அந்த கொடியிலேருந்து இந்த கிளையை நான் பிச்சுட்டு வந்துட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கொடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடி அந்த செடியை விட்டு இதுவரை நகர்ந்ததே இல்லை, அதை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால இதற்கு நன்மைத்தனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி அப்படியே என்னோட உலாத்தி வருகிற பொழுது இந்த கோயில் வர வந்துருச்சு, எப்படி எப்படி நிறைய இடங்களுக்கு அசைஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் இந்த அசைஞ்சு போகிறது, பறந்து போகிறது, இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், இதனுடைய இறப்பு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதே போல தாங்க நான் இப்படித்தான் உணர்கிறேன், கடவுளோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கும், அந்த பிடிமான இருக்கிறவரை நமக்கு தீமைகள் அணுகாது, நம்ம அறியாத இறையாற்றல் நமக்குள் புகுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அவரிடமிருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த செடியை, செடியிலிருந்து பிரிக்கப்பட்ட இந்த ஒரு கிளையை போல என்பதை நாங்கள் உணர்த்தத்தான் ஒரு சின்ன ஒரு காட்சியாக உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அடிக்கடி இப்போ நம்ம ஃபோன்லலாம் பேசுகிறோம் இல்லையா, அலைபேசியில் பேசுகிற பொழுது நமக்கு இப்படி ஒரு செய்தி வரும், நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிற வாடிக்கையாளர் இப்போது தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த அலைபேசிக்கு அந்த டவரை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையிலேருந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நோ கனெக்டிவிட்டி. அதே போல தான் இப்படிலாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் தருவீர்கள். எந்த ஃபோன் தன்னுடைய சொந்தமான அந்த டவரோடு இணைஞ்சிருக்குதோ அந்த ஃபோன் தான் பயனுள்ள ஃபோனாக இருக்கும். அதே போல தான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த இணைப்பில் இருக்கிற பொழுதுதான் நாம் பலன் தரக்கூடியவர்களாக இருக்க முடியும். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கிற பொழுது, ஒரு தொடர்பில் இருக்கிற பொழுது, இணைந்திருக்கிற பொழுது ஒரு சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசாக இருக்கிற பொழுது படிக்கிற நாட்களில் ஊரில் மாடு மேய்க்க போகிற போது நான் பார்ப்பது உண்டு. அப்போ மாட்டை என்ன செய்வோம்னா, மாட்டை கொண்டு போய் நல்ல புல் இருக்கிற இடத்துல விட்டுட்டு பெரியதான் ஒரு நீளமாக ஒரு கயிறை கட்டி அந்த கயிறினுடைய ஒரு முனையை புல் இருக்கிற இடத்துக்குடைய மையத்தில் அடித்து ஆப்பு வச்சு அரைஞ்சு அந்த இடத்துல மாட்டினுடைய கயிறை கட்டி வச்சுருவோம். அந்த மாடு சுற்றி சுற்றி அதனால் மேய முடியும். மேய்ந்து முடித்து விட்டாலும் கூட ஆனால் அதுக்கு தள்ளி பார்த்தோம்னா பச்சை பசேல்னு பயிரெலாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அது பிடிபட்டிருக்கிற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் எப்போது நம்மோடு இணைந்துள்ளார் அதைத்தான் அன்றைக்கி வசனம் சொல்கிறேன், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். ஆனால் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உண்மையில் சொல்லப்போனால் பல நேரங்களில் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள இந்த உறவு, அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலை பச்ச காதலா தாங்க பல நேரங்கள் இருக்குது. கடவுள் தான் நம்மளை தேடி தேடி வர்றார். அதான் சொல்கிறார், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்களோடு இணைந்திருக்கேன். நீங்கள் உங்களோடு என்னோடு இணைந்திருக்கிறீர்களா அல்லது இணைந்திருக்க விரும்புகிறீர்களா, இணைந்திருந்தாலும் கூட விருப்பத்தோடு இணைந்திருக்கிறீர்களா, இப்படின்ற மூன்று விதமான கேள்விகளை இன்னைக்கு நமக்குள்ளே எழுப்பி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆண்டவரோடு இணைந்திருக்க போகிறோமா அல்லது இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிற போகிறோமா, அதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது இது நிலையான நித்தியமான பேரின்ப வாழ்வுக்கு ஒரு வாய்க்காலாய் வடிகாலாய் அமையும். உலகத்தோடு இணைந்திருக்கிற பொழுது சிறிது காலம் அது சுகமாக இருந்தாலும் அது மிகவும் கொடுமையான நிலைக்கு ஒரு காலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனோடு இணைந்திருக்கிற மனநிலை என்பது வேற, உலகத்தோடு இணைந்திருக்கிற மனநிலை என்ன அப்படின்றத இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ என்ன, ஆதி திருச்சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பது போல நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை. எப்படி ஃபாதர் அப்படின்னா இதுதான் செய்தி. இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சட்டத்திட்டங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறார்கள். எவனும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்யவே முடியாது. ஆண்டவர் சொல்றாருல, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை ஒருபோதும் செய்யவே முடியாது. ஒன்று, இறைவனோடு இணைந்திருந்தால் இறைவனோடு தொடர்புடைய காரியங்களை யோசிக்க வேண்டும். சக மனிதனுக்கு நலன் தரக்கூடிய காரியங்களை, இயற்கையோடு ஒட்டியிருக்கிற காரியங்களை யோசிக்க முடியும். ஆனால் உலகத்தோடு ஒட்டியிருக்கிறவர்கள் அப்படி யோசிக்க மாட்டோம். இங்கு இருக்கிற அந்த பரிசெயர்கள் எல்லாம் கிறிஸ்தவனாக மாறிய பரிசெயர்கள், அந்த அவர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா விருத்த சேதனம் செய்தவர்கள் தான் கிறிஸ்தவனாக மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இது இறைவனோடு இணைந்திருக்கிற மனநிலை அல்ல. சடங்கு சம்பிரதாயங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள், சகுனம் பார்க்கக்கூடியவர்கள், நேரம் பார்க்கக்கூடியவர்கள், சாதகம் பார்க்கக்கூடியவர்கள், இவர்கள் யாருமே இறைவனோடு இணைந்திருக்க தகுதியற்றவர்கள். இறைவனோடு இணைந்திருப்பது போல தன்னை காட்டிக்கொண்டாலும் அவர்கள் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் அல்ல. கடந்த ஒரு இந்த நாட்கள்லாம் பார்த்து நிறைய திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இப்படிதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போது அந்த கல்யாணத்துக்கு உரிமையாளர் அந்த மனப்பிள்ளைகளுடைய தகப்பனார்கள் ரெண்டு பேரும் வந்து சொல்கிறாங்க, பூசை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னால் தாமதமாகலை, பொண்ணு அங்கேருந்து பவனியா, மாப்பிள்ளை அங்கேருந்து பவனியா மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு வந்ததில் காலங்கள் கடந்து போயிடுச்சு. 9:30 ஆரம்பிக்க வேண்டிய பூசை 10:10 நெருங்கி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அது அவங்களுடைய தவறு, தாமதமாக வந்தது. வேமா வந்து பொண்ணுடைய ரெண்டு வீட்டாரும் வந்து சொல்கிறாங்க, சாமி பூசை ஆரம்பித்து நீங்கள் முதல்ல தாலியை கட்டிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரசங்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னுடைய பிரசங்கத்தை உங்கள் பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, என்னமோ எனக்கே நான் பிரசங்கம் வச்சுக்கிற மாதிரி உங்கள் பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன், நல்ல நேரம் கடந்து போயிடும், 9:10 வரை தான், 9:10 வரை தான் நல்ல நேரம்னு உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொன்னா? அப்போது இரவு ஒழிப்பு திருப்பலிக்கு நம்ம போகிறோம் இல்லையா, ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அகரமும் நகரமுமாக இருப்பவர், முதலும் முடிவுமாக இருப்பவர், காலங்களும் யுகங்களும் இவருக்குள் கட்டுண்டு இருக்கிறது, கடந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை உண்மை அப்படின்னா நல்ல நேரம் நாம் பார்க்க மாட்டோம், சகுனங்களை நாம் பார்க்க மாட்டோம். சகுனம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம், நான் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நாம் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம். வி ஆர் நாட் கனெக்டட் வித் ஜீசஸ். ஆண்டவரோடு நாம் இணைப்பில் இல்லை, திருச்சபையோடுமே நாம் இணைப்பில் இல்லாதவர்களாக மாறிவிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த முதல் வாசகத்தின் வழியாக இந்த கருத்தை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தொடக்க நூலில் நம்ம 17:11-13 ஆபிரகாமுக்கு சொன்னபோது ஆண்டவர் விருத்த சேதனத்தை பற்றி சொன்னது உண்மைதான். ஆனால் இந்த விருத்த சேதனம் என்பது ஒரு விதத்தில் அந்த கானான் தேசத்தை நோக்கி நகர்ந்த அந்த மக்களுக்கு ஒரு தூய்மை சடங்காக, ஒரு கலாச்சார சடங்காக இருந்தது. பின்னாட்களில் வருகிற பொழுது உடன்படிக்கையின் அடையாளமாய் மாறி போகிறது. அது விருத்த சேதனம் தான் உயர்ந்த ஒரு அடையாளமாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் இருந்தது. ஆனால் இயேசுடைய வருகைக்கு பிறகு அவர் வாழ்ந்து இறந்து நற்செய்தியை மக்களுக்கு சொல்லி ஆவியின் வல்லமையை கொடுத்த பிறகும் கூட ஆவியால் பெறக்கூடிய அந்த அபிஷேகத்தினுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விருத்த சேதனத்தை மையப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அவர்கள் எப்படி அந்த சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போல இன்னைக்கு நாம் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா அப்போ நமக்குள்ள தனிப்பட்டவத்தில் கேள்வி கேட்டு பார்க்கணும், நான் இயேசுவுக்கு உரியவனா? ஆனால் ஆண்டவர் வாஞ்சியோடு இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன கேட்கிறார் தெரியுமா நம்மகிட்ட? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நினைந்தால் நீங்கள் நினைத்து கேட்பதெல்லாம் நடக்கும். என் வார்த்தைகள் உங்களுள் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எல்லாம் நடக்கும். அப்படின்னா கடவுளோடு இணைந்திருந்தால் விரும்பி கேட்கறது எல்லாம் நடக்கும். 4 பில்டிங் கேட்கலாம், 4 தோட்டம் கேட்கலாம், 4 இடத்த கேட்கலாம், 100 ரூபாய் நகையை கேட்கலாம். கடவுளோடு இணைந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, உங்கள் விருப்பமே மாறி போயிடும். நீங்கள் கடவுளோடு இணைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் சார்ந்த காரியங்களை, இந்த உலகம் எவையெல்லாம் மதிப்பு நிறைந்தது என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஸோ ஆல் இம்மெட்டீரியல், இதெல்லாம் நமக்கு பொருள் இல்லாத ஒன்றாய் மாறிவிடும். ஏனென்று சொன்னால் இந்த பொருட்களுக்கெல்லாம் சொந்தக்காரரே ஆண்டவர், அவரை நாம் சொந்தமாக்கிட்டா என்ன அப்படின்றதான் நம்ம எண்ணமாக வருமே ஒழிய, இந்த பொருட்களை தேட வேண்டும் என்கிற எண்ணமோ, பொருட்களை தன்மையப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ இருந்து கடவுளிடம் அதை நம் விருப்பமாக கேட்கவே மாட்டோம். அதைத்தான் விவிலியம் சொல்கிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அந்த சூழ்நிலையில் நம்முடைய விருப்பமே தெய்வீகமாய் மாறிப்போகும், நம் விருப்பமே ஞானமாய் மாறிப்போகும், நம் விருப்பமே பிரர்மையமாய் மாறிப்போகும். இறுதியாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சிடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பிரிமான பிள்ளைகளே, சாபத்தின் கட்டுக்களில் இருந்த நமக்கு, பாவத்தின் பிடியில் இருந்த நமக்கு, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனையே கொடுத்த ஆண்டவர் நம்மிடம் கேட்கிற ஒரே காரியம், நாம் அவருடைய சீடராயிருந்து அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதுதான். இறைவனோடு இணைந்திருந்து தந்தைக்கு விருப்பமான காரியங்களை உள்வாங்கி கொண்டு அதன் வழியாக இறைவனை மாட்சிப்படுத்துவோம். இறைவனோடு இருப்பதுதான் நிறைவு. ஒரே ஒரு அனுபவம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நான் டீக்கனாக இருக்கும் போது ஒரு பங்குக்கு நான் மறைக்கல்வி எடுக்க போயிருந்தேன். அப்போது சின்ன கிளாஸ் பிள்ளைங்க, எல்கேஜி பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ நான் யதார்த்தம் அந்த பிள்ளைகள்கிட்ட போய் சொன்னேன், இப்போ பாருங்க பிள்ளைங்களா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே ஆண்டவரே இந்த நாளை தந்தமைக்காக நன்றி அப்படின்னு சொல்லணும். இரவு தூங்குகிற பொழுது ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி, இந்த இரவு எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். என்ன சொன்னேன், இந்த இரவு எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொன்ன கேட்டேன். எல்லா பிள்ளைகளும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு பிள்ளை மாத்திரம் சொல்ல மாட்டேன் அப்படி கை தூக்காமே இருந்துச்சு. சொல்லுவோன்னு சொன்னால் எல்லாரும் கை தூங்குச்சுங்க. இரவு தூங்குகிற பொழுது ஆண்டவரே எங்களோடு இந்த இரவு தங்கும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஏன் பாப்பா நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த குழந்தை சொன்னிச்சு, பாருங்க எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர் எப்போதும் என் கூட இருக்கிறாரு, அதனால் இரவில் மட்டும் தங்குன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு. எல்கேஜி படிக்கிற பிள்ளை, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு இல்லைங்க. வளர்ந்து வர நாட்களில் இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிந்து போய் அவருடைய மாட்சியை குறைத்து விடுகிறோம். நம்முடைய நற்செயல்களால் இறைவன் மாட்சி பெறுகிறார் என்பதை உள்வாங்கியவர்களாக இறைவனை மாட்சிப்படுத்த இறைவனோடு இணைந்திருப்போம். நம் ஒவ்வொருவரையும் இறையொருளால் நிரப்ப இந்த வழியிலே மன்றாடுவோம். ஆமேன்.
கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே உம் பழியோடு. வாழ்வை உடமீட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாளே, புதிரான வாழ்வே எதிரானதாளே, ஒளிவாக செய்வார் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பார் அன்போடு வந்தோ, காணிக்கை தந்தோ கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பார் தூயவனே.
இன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரிந்து வரும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடு இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ,
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர்.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.